விருதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலக அமைந்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு ஆண்டவரில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, பொது காலத்தினுடைய 16வது ஞாயிறு திருப்பலியை நம் எல்லோருமாக இணைந்து இறைவனுக்கு மகிமை விளங்க கொண்டாட பக்தியோடு பங்கெடுக்க ஆண்டவர் தந்த அந்த அருமையான வாய்ப்புக்காக இறைவனை போற்றுவோம், புகழ்வோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கிற பொழுது ஆண்டவர் வார்த்தை வாயிலாக நம்மோடு பேசுகிறார். குறிப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை திருஅவை நமக்கு கூடுதலாய் ஒரு இறை வார்த்தையை கொடுத்து இன்னும் ஆழமாய் சிந்திக்க அந்த வாரம் முழுவதும் நாம் பயணிக்க ஒரு பயண துணையாக ஆண்டவர் வார்த்தையாக நம்மோடு பயணிக்கிறார். இந்த வாரத்திலும் கூட நமக்கு இருபெரும் கதாபாத்திரங்களை கொடுத்து யார் பக்கமாய் நாம் நிற்கிறோம் என்பதை தியானிக்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். மார்த்தாவும் மரியாவும் நமக்கு நம் கண் முன்பாக நிறுத்தப்படுகிற இருவரும் அடையாளங்கள். அன்னையைப் போல எப்போதும் ஆண்டவரை பின்தொடரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க இந்த நாளில் ஆண்டவருடைய அருள் வேண்டி கடவுள்தாமே நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் அவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து இறையாசிர் வேண்டி மன்றாடுவோம். கடவுள் தருகிற ஆசிரை நிறைவாய் பெரும்பொருட்டும் வார்த்தையான இறைவு நம்மோடு பேசுகிற பொழுது அதை கேட்பதற்கு அதை செயல்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவத்திற்கு ஏதுவான காரியங்களை நினைத்து பார்த்து மன வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானகத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வா,
மானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன், மாட்சியில் இருப்பவர் நீரே, ஆ
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உமது அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை விழிப்போடும் ஆர்வத்தோடும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
முதல் வாசகம். என் தலைவரே, நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தை 1-10 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாறு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்களை சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டு கொண்டு இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர், ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர், மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வார், உளமாற உண்மை பேசுவார், தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவராய் எதிராக கையூட்டம் பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர், தம் நாவினால் புறாங்கு கூறா தம் தோழருக்கு தீங்கு இலையாம், தம் அடுத்தவரை பழி துறையா நெறிதவரி நடப்போரை இழிவாக கருதுவவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீரா, ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர், ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர்.
இரண்டாம் வாசகம். மறைந்திருந்த இறை திட்டத்தை இறைமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்துதர் பவுல் கொலேசரிக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 24-28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பெருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனை உற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகின்றது என்பதை தம் மக்களுக்காக தெரிவிக்க கடவுள் திருவளம் கொண்டார். உங்களுள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அழைக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Hallelujah, 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 Hallelujah. அல்லேலூயா அல்லேலூயா. சீரிய நல்வுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோ அல்லேலூயா.
Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 38-42 முடியும். இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், வார்த்தையான அந்த இறைவனை கரம் பிடித்து நீங்கள் வழிநடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். இந்த நாளினுடைய அபிஷேகமான வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை வழிநடத்தவும் அது வல்லதாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நிறைத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தையினுடைய அபிஷேகத்துக்குள்ளே கடந்து செல்வோம். அநேகர் என்னோட தொடர்பு கொண்டு இன்னும் ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றம் என்பதே மாறாதது என்று நம்ம அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிற போது நாம் மட்டும் ஒரே இடத்துல நிலையாக இருப்பது நல்லதல்ல. ஆண்டவரே அதான் சொல்கிறாரு, நம்ம மற்ற ஊர்களுக்கு செல்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி போதிக்கிறாரு. இயேசுவினுடைய உண்மையான அந்த வழியை பின்பற்றுகிறவர்கள் தன்னுடைய அந்த இருப்பிடத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் வருகிற போது அதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். அப்படித்தான் நாமும் ஆண்டுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நம்ம பயணிக்கிறோம். ஆகவே என்னுடைய புதிய பங்கு, பெட்ட வாய்த்தலை பங்கு, மிக அருமையான ஒரு பங்கு, அழகான ஒரு இடம். அது சோலை என்று சொல்லக்கூடிய ஒரு சோலை வனம். அது உள்ளே ஒரு அழகான சிற்றாலயம். அங்கே திரு இருதய ஆண்டவர் நிறைவான ஒரு அபிஷேகத்தோடு வீற்றிருக்கிற ஒரு ஆசிர்வாதத்தை அந்த இடத்திலே எங்களால் உணர முடிகிறது. ஒரு சிலர் அந்த இடத்திற்கு என்னை சந்திக்க வந்தார்கள். வருகிற போது அவர்கள் உணர்ந்த ஒரு காரியம், ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம் என்று சொல்லி. இதுவரைக்கும் யாரும் பெரிதாக அங்கே பயணிக்கல. தெரிஞ்சவங்க பயணிச்சிருப்பாங்க, ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு ஊடகத்தின் வழியாக அந்த பங்கை பற்றி பேசுவதற்கு மற்ற குருக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. மற்றபடி அங்கிருந்த எல்லோருமே அந்த இடத்தை ருசித்து அந்த இடத்துல பணி செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த இடம் மிக அருமையான ஒரு ஆசீர்வாதமான இடமாக இருப்பதை நானும் உணர்கிறேன். தொடர்ந்து இந்த பெட்டவாய்த்தலை பங்கு சமூகத்திற்காக நீங்கள் செபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய இடம் அது. இன்னும் ஒவ்வொரு இடமும் வளரப்பட வேண்டும். இப்போ நான் வந்து என்னுடைய இடத்துக்காக ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஆலயமும் ஆண்டவருக்கு சான்று பகிர்கிற சாட்சிக்குரிய தலங்களாக மாற வேண்டும். நம்ம வெறுமையான கோயில்களை கட்டி வைத்துக்கொண்டு நம்ம வந்து பெருமை பாராட்டுவது அல்ல, மாறாக அதில் உள்ளே இருக்கக்கூடிய மக்களே திருச்சபை. அந்த திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டு அந்த திருச்சபை சான்று பகர வேண்டும். வெறும் கோபுரங்கள் மட்டுமல்ல, ஆலயத்தினுடைய அந்த கட்டுமான பணிகள் மட்டுமல்ல, அது உள்ளே கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த திருச்சபை என்கிற அமைப்பு, அது மக்களுடைய மனநிலை சான்று பகர வேண்டும். அதற்காக நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயம் இலங்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாறுதலை நம்ம பார்க்குறோம். கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இந்த புரட்சிகள் போராட்டங்கள் எல்லாம் மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை நம்ம காணக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது மக்கள் எழுச்சி போராட்டம். இது வெறும் வாய்வார்த்தையினாலே நம்ம பேசிட்டு போகிறதில்ல. கடவுள் எப்படியெல்லாம் வேலை செய்கிறார் என்று நம்ம பார்க்கணும். நான் ஆரம்ப காலத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இப்போது ஆட்சியாளர்கள் துரத்தப்படுகிறார்கள் இல்லை, அவர்கள் ஆட்சி ஒரு முடிவு பெற்று இன்னொரு முறை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள் என்கிற போருக்கு பிறகு இன்னொரு எலெக்ஷன் வந்தது. அப்போது நாங்கள் அங்கே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு ஊரில் ஜெபித்து கொண்டிருந்தபோது இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஊரினுடைய அடுத்த கட்டமான நிலை என்ன, இந்த நாட்டினுடைய ஊரில் நாட்டினுடைய அதே தலைவர்கள் மீண்டுமாய் வந்து மக்களை ஒடுக்குவார்களோ, மக்களை அடிமைப்படுத்துவார்கள், மக்களை அழிப்பார்களோ என்றெல்லாம் ஒரு வேதனையோடு ஜெபித்த அந்த நேரம் ஒரு பெரிய அடையாளத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்தார். ஒரு சிறிய கிராமம்தான் அது, யாழ்ப்பாணம் பகுதியில் ஒரு பங்கிலே ஜெபித்து கொண்டிருந்தபோது சிறு குழந்தைகள் எல்லாம் அழ ஆரம்பித்தார்கள். அது எனக்கு ஒரு புதிய அனுபவம், அது முதல் அனுபவம். அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. பெரியவங்க அவங்க கஷ்டத்தை நினச்சி அழுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த சிறு பிள்ளைகள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஓ என்று அழ ஆரம்பித்தார்கள். எனக்கு அது புரியாத ஒரு புதிராக இருந்தது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க நார்மலாக அழமாட்டாங்க, விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன தான் உருக்கமாக ஜெபிச்சிட்டு இருந்தாலும் அவங்களுடைய அந்த குழந்தைத்தனமான ஒரு விளையாட்டு, குழந்தைத்தனமான ஒரு காரியம், அதுதான் வெளிப்படும். ரொம்ப நேரம் அவங்களால ஜெபிக்கவும் முடியாது, அதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த ஊரில் அந்த முன்னிலையில் நின்று கொண்டிருந்த ஒரு 20-25 குழந்தைகள் அழ ஆரம்பித்தார்கள். ஏதோ ஒருத்தர் அழுவலாம், இப்படி எல்லாம் சேர்ந்து அழுவுறதை என்னால் பார்த்துட்டு என்னால் முன்னாடி நிற்கவே முடியல. ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் முன்னாடி நின்னாங்க. அப்போ அவ்வளோ குழந்தைகளும் அழுதார்கள், எனக்கு அது என்னன்னு புரியல. அப்போது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு விளங்கப்பண்ண முடியாத ஒரு புதிராக இருந்தது. அதை கடவுள் விளங்க பண்ணினார். அந்த எலெக்ஷன் வந்த பிறகு கடவுள் என்னன்னு கேட்டு ஜெபத்தில் ஏன் இப்படி குழந்தைங்க அழுகுறாங்க அப்படின்னு கேட்டப்போ கடவுள் என்ன செய்கிறார், குழந்தைகள் வழியாக வெளிப்படுகிறார். ஆவியானவருடைய ஏக்கம், கடவுளுடைய ஏக்கம் அந்த குழந்தைகள் வழியாக வெளிப்படுகிறது. அதில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகிறது என்பதை கடவுள் எனக்கு உணர்த்தினார். அது என்னன்னு தெரியாது, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியும். அப்போ நான் பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது தான் இந்த செய்தியெல்லாம் வந்தது. திடீரென்று முன்னாள் பிரதமர் எந்திரிச்சு அவர் என்ன செய்கிறார், அந்த சபையில் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் அவர் எந்திரிச்சு அவர் நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன் என்று சொல்லி அறிவிப்பை கொடுத்து அதுக்கு பிறகு அவர் எலெக்ஷனில் நின்று ஒரு புதிய ஒரு அரசு அமைந்து அப்படியாக ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடிந்தது. இப்படி இதே போல் இன்னொரு இடத்திலும் ஒரு சம்பவம் நடந்தது. இன்னொரு தமிழ்நாட்டிலே ஒரு பங்கிலே நடந்தது. அங்கேயும் ஒரு விடுதலையினுடைய அடையாளத்தை ஆண்டவர் வைத்ததை நான் பார்த்தேன். அதே போல தான் ஒவ்வொரு காரியமும் நமக்கு விடுவிக்கப்படுகிற ஒரு அடையாளமாக கிடைக்கிறது. ஆகவே இந்த போராட்டங்கள் நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட இந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், இவ்வளோ பேர் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஜெபித்த போது எனக்கு மனசுக்குள்ளே வந்தது, இப்போ முன்னாடியெல்லாம் வந்து யாராவது போய் அங்கே ஜெபிப்பாங்க, அங்கே இருக்கிற குருக்கள் ஜெபிக்கிறாங்க, மக்களை ஜெபிக்க அழைப்பாங்க. நிறைய இடத்துல நாங்கள் போயிட்டோம்னா எல்லா இடத்துலையும் அவங்க ஜெபங்களை ஏறெடுப்பாங்க. இப்போது அங்கே டிவைன் சென்டர் என்று சொல்லி நம்ம வின்சென்ஷியன்ஸ் ஃபாதர்ஸ் எல்லாம் கூட அங்கே போய் தியான இல்லங்களை கட்டி அங்கே தியானங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நடந்தும் அந்த ஊரில் ஒரு மாற்றம் வர முடியவில்லையோ என்று ஒரு வேதனை, ஒரு அங்கலாய்ப்பு உள்ளத்தில் இருந்தது. அது இப்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்ட கடவுள், அதாவது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் கடவுள் வந்து எப்போதுமே நிறுத்தி தான் வேலை செய்வார், நிதானமாக வேலை செய்வார். ஆனால் அது ஃபைனல் சூப்பராக இருக்கும். அப்படித்தான் இந்த தேசத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். அதனால் இந்த ஒரு அடக்குமுறை, இந்த ஒரு கஷ்டம் எல்லாம் கடந்து போகும். இவ்வளவு தூரம் மக்கள் தைரியமாக இருந்துட்டாங்க, உண்மையாலுமே அது பாராட்டுக்கள். அதில் நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தபோது அதில் ஒரு அருமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த போராட்டக்காரர்கள் அந்த நாட்டினுடைய சொத்துக்களை சிதைக்காமல் அந்த இல்லங்களையெல்லாம் அவங்க அரசு அலுவலகங்களையெல்லாம் பிடித்த பொழுது அங்கிருந்து பணத்தை எடுத்திருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் பணம் எடுத்திருக்கிறாங்க. அந்த பணத்தை அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, பொறுப்பாக பொறுப்பாளர்களிடத்தில் கொடுத்து அதை ஒப்படைக்க செய்திருக்கிறாங்க. அது கிடைச்சிருச்சு என்ன அள்ளிட்டு போகாமல் அப்படி ஒரு மனநிலை. அதாவது அந்த போராட்டக்காரர்கள் என்று நம்ம சொன்னால் கூட அந்த வார்த்தை வந்து இது ஒரு ரொம்ப பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிற, அவர்கள் ஏனோதானோ வேறு ஒரு பொறுப்பில்லாத நிலையில் அவர்கள் போராடலை, நாட்டுக்கான ஒரு பொறுப்பு, அதை அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் இணைந்து அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, எல்லாரும் சோறு உணவு சமைத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அடையாளம். அந்த நாட்டு தலைவர்கள் மனம் மாற வேண்டும் என்கிற அழுத்தத்தை சொல்லுகிறது. அந்த நாட்டு தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லா நாட்டினுடைய தலைவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். ஆண்டவர் நினைத்தால் எதையும் மாற்றுவார் என்கிற ஒரு அடையாளம் இங்கே வெளிப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்குரிய பிள்ளைகள், மக்கள், மக்களாகிய நாமும் யோசிக்கணும், நீதியின்படி நான் நிற்கிறேனா, நேர்மையின்படி நிற்கிறேனா. நம்ம துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நீதியின்படி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உணர்வுகளோடு ஆண்டவர் நம்மை வழிநடத்த தான் இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறார். இன்றைக்கி கூட ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக நமக்கு வெளிப்படுகிறது. முதல் வாசகத்தில் ஆபிரகாமினுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், இளைஞர்கள் வராங்க, அவர் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்க்குறார், மூன்று மனிதர் அந்த அருகில் நிற்க கண்டார். மூன்று மனிதர் அப்போ ஒரு பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, உபசரிக்கிறார். அவங்கள உபசரிக்கிறாரு, அந்த உபசரிப்பினுடைய ஆழத்தை தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு பதில் அவரை வந்து உபசரிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே நற்செய்திக்கு வந்தீங்கன்னாக்க அங்கே ஒரு உபசரிப்பினுடைய அடையாளம் இருக்கிறது. அங்கேயும் இரண்டு தலங்கள், இரண்டு அடையாளம். ஒன்று மார்த்தா மரியா. மார்த்தா வந்து இயேசுவை வந்து உலக அடையாளங்களால் உணவால் உபசரிக்க முயற்சிப்பதும் மரியாளினுடைய ஒரு செயல்பாடும் அங்கே காட்டப்படுகிறது. இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற நற்செய்தி வந்து நம்ம எப்படி இருக்கணும், அதுக்கு அதை வாழ்வாக்கிய ஒரு 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 அடையாளம், வார்த்தையை வாழ்வாக்கியவனுடைய சாட்சி என்று நம்ம சொல்லலாம். அப்போ முதல் வாசகம் உணவு உபசரிப்பு, அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இரண்டாவது நற்செய்தி வாசகத்திலேயே உணவு உபசரிப்பு, இன்னொரு காரியம் அதில் நிற்கிறது. அது என்னன்றதை நம்ம பார்க்குற போது இந்த உபசரிப்பு, முதல்ல நம்ம வந்து உபசரிப்புக்குள்ளே வரோம். உபசரிப்பது நல்லதா? கண்டிப்பாக அது நல்லது. நம்ம ஆட்கள் ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம வந்து வரவர்களை உபசரித்து மகிழ வேண்டும். இது உபசரிப்பது என்பது ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி வந்து அந்த உபசரிப்புங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. வீடுகளுக்குள்ளே நம்ம போகிற போது கணவன் ஒன்று மனைவி நம்மளோட நல்லா பேசுவாங்க, ஏன்னா அவங்க கோயிலுக்கு வரவங்க. கணவன் கூட பேச மாட்டாங்க, சில வீட்டில் எல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க சாப்பிட்டு வெஞ்சி போயிடுவாங்க. சாமியார்களுக்கே அப்படி தான், மற்றவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அப்போ பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க, ஒரு மனைவியினுடைய தெரிஞ்சவங்க வந்தாலும் சரி, கணவனுக்கு தெரிஞ்சவங்க வந்தாலும் சரி, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வாங்கன்னு சொல்லணும். அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா, அதனால் வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்பது ஒரு ஒரு இயல்பு. வெளிநாடுகளுக்கு போகிற போது நாங்கள் பார்த்துருக்குறோம், ரோட்டில் போகும்போது அவங்க யார் தெரியுதோ தெரியலையோ ஹாய் குட் மார்னிங் அப்படின்ட்டு போவோம். அவங்க பாருங்கள் அந்த இயல்பு அப்படி தான், அவங்க ரோட்டில் போகிறாங்க ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அவங்க ஜஸ்ட் பார்த்துட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க, ஹாய் அப்படின்னு வாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அந்த உபசரிப்புக்கு பேர் போன ஒரு நாடு நம்மளுடைய நாடு. அப்போது இதெல்லாம் மறைந்து போய் கொண்டிருக்கிற, இங்கே வந்து இருந்ததுக்கும் போனதுக்கும் எல்லா நிலைமையும் மோசமாகிட்டே இருக்குது. அந்த காலத்தில் கிராமங்கள்லாம் வந்து திண்ணைன்னு ஒன்று வைப்பாங்க, திண்ணை. அந்த வழிபோக்கர்கள் அப்போல்லாம் பேருந்து வசதியெல்லாம் ரொம்ப கம்மி, அதனால் ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் அவங்க பயணிக்கும்போது அந்த திண்ணையில் வந்து அவங்க உட்காருவாங்க, திண்ணையில் வந்து அசந்து உட்காருவாங்க. அப்போ உட்காருகிற போது அந்த வீட்டுக்காரங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளணும். எந்த திண்ணையில் உட்காருவாங்கன்னு தெரியாது, ஆனால் எந்த திண்ணையில் யார் உட்காந்து புதியவர்கள் வந்து உட்கார்ந்தா உடனே கேட்கணும், நல்லா இருக்கீங்களா, எதுவும் தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு. அவங்க என்ன வீட்டில் இருக்கிற நல்லதை கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, சாப்பிட்லன்னா ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுப்பாங்க. அதுக்கு தான் வந்து திண்ணைகள் அமைக்கப்பட்டிருந்தது, சும்மா படுத்துக்கிட்டு தூங்குறதுக்காக இல்லை, காத்தாட. அது திண்ணையினுடைய ஆழமான அடையாளம் இது தான். இன்னும் கூட கிராமத்தில் நம்ம பார்க்கலாம், ஊர் ஊரினுடைய எல்லை பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா ரெண்டு கல் வச்சு ஒரு பெரிய ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு கல் வச்சுருப்பாங்க இப்படி, இப்போ டானா வடிவத்தில் வச்சுருப்பாங்க இப்படி. அது எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்கு பேர் சுமை தாங்கி கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த வழியாக தலையில் சுமைகளோடு வரவங்க என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் நேரம் அதை இறக்கி வச்சுட்டா திருப்பி தூக்க ஆள் இருக்காது, ஏன்னா மனாந்தரமாக இருக்குது, யாருமே ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க தூக்கி அது மேலே வச்சுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை குனிஞ்சி அந்த மூட்டையை தலையில் தூக்கி வைத்து கொண்டு போகிறதுக்கு அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளவு தூரம் வந்து நம்மளுடைய மக்கள், நம்முடைய மூதாதையர்கள் பிறர் நலத்தோடு யோசிச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த உபசரிப்பது என்பது ரொம்ப ஒரு பிறர் நலத்தினுடைய அடையாளம். இந்த உலகம் ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது, தெரியாதவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட முடியாது, இருந்தாலும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிற, அதனால் நம்ம எல்லா கதவையும் அடைச்சிட்டு எல்லாம் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆல் ஆர் பேட் அப்படின்னு சொல்கிறது வந்து அது இயலாதவர்களுடைய அல்லது தீயவர்களுடைய ஒரு அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். எதையும் செய்ய விரும்பாதவன் அதனால் எது எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறது இல்லை, அப்படி இல்லை. நம்ம கண் திறந்து பார்க்கணும், சுதாரிப்பாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும். அதே சமயம் நம்ம உபசரிப்பதிலேருந்து பின்வாங்கக்கூடாது. எபிரேயர் 13:2 சொல்லுது, அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள், இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. யாரை சொல்கிறாங்க, இன்றைக்கி முதல் வாசகத்தில் வாசித்து ஆபிரகாமை சொல்கிறான். ஆபிரகாமுக்கு வந்து வந்திருக்கிறது வானதூதர்கள் தெரியாது, தெரியாமலே அவர் ஏதோ அந்நியர்கள் பாருங்கள், அவர் எவ்வளோ அழகாக உபசரிக்கிறார் பாருங்களேன். அவர் நம்மளாம் அவர்கிட்ட வந்து பிச்சை தான் வாங்கணும் ஆபிரகாம்கிட்ட. அவர் பாருங்கள், அவருக்கு தெரியும் இது ஒரு பாலைவன பகுதி, இங்கே எது இங்கே வந்து ஒரு இடத்துலேருந்து வராங்கன்னாக்கா உண்மையாக டயர்டாக தான் வருவாங்க, ஆனால் இவங்களும் அதை அனுபவிச்சிருப்பாங்கள்ல, அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். அருகில் நிற்க கண்டாரு, அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடாத வாயிலை விட்டு ஓடினார். இந்த வார்த்தையை பாருங்களேன், ஓடினார். நீ சும்மா நடந்து கூட போல, நம்மளா இருந்தால் மெதுவாக போய் என்னப்பா வேணும் யாருப்பா அப்படின்வோம். அவர் ஓடினார், கண்டவுடன் அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார், தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, நம்ம யாருன்னே தெரியாது, வந்திருக்கிறவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஏதோ வழிப்போக்கர்கள், அவங்களை எப்படி அவர் உபசரிக்கிறார். என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பா, என்னை விட்டு போயிடாதீங்க, இங்கேயே இருந்து என்ன செய்யுங்க, இளைப்பாருங்க, விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரேன், கால்களை கழுவிய பின் மரத்தடியில் இளைப்பாருங்கள், கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன், புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். அப்போ நல்லா தெரியுது அவருக்கு இவங்கெல்லாம் பயணம் போகிறவங்க அப்படின்னு. நீங்கள் அடியானிடம் வந்திருக்கிறீர்கள், நீர் சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். பாருங்கள், அதுக்கப்புறம் போய் அவர் ஒரு ஆட்டை அடித்து நல்ல மாவை பிசைந்து அப்பங்களை சுட்டு அவங்கள கவனிக்கிறார். ரொம்ப அதெல்லாம் பிரமாதம். அப்போ பாருங்கள், அந்த விருந்தோம்பலினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குறோம், அவர் எப்படி செயல்படுகிறார் பாருங்கள். திருத்துதர் பணி 10:23, அப்போது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து சென்று விருந்தோம்பினார். மறுநாள் அவர் அவர்களுடன் புறப்பட்டு போனார். யோப்பாவில் உள்ள சகோதரர் சிலரும் அவரோடு சென்றனர். இப்போ விருந்தோம்பினார், பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து சென்று விருந்தோம்பினார். இப்போ பேதுரு அதை செய்திருக்கிறார். திருத்துதர் பணி 28:7 நம்ம பார்க்குறோம், அந்த இடத்திற்கு அருகில் அத்தீவின் தலைவருடைய நிலங்கள் இருந்தன. அவர் பெயர் புப்பிலியு. அவர் எங்களை வரவேற்று 3 நாள் அன்புடன் விருந்தோம்பினார். பாருங்கள், 3 நாள் அவர்களுக்கு விருந்து கொடுத்துருக்கிறார். ரோமையர் 12:13 சொல்லுது, வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். 1 தீமோத்தேயு 3:2 நம்ம வாசிக்கிறோம், சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராகவும். ஒரு சபையை கண்காணிக்கிறவங்க எப்படி இருக்கணும், ஆளாக ஒரு மனைவி கொண்டவராகவும், அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல், அந்த வார்த்தையை பாருங்களேன் இதோட சேர்க்குறாங்க பாருங்களேன், அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராக இருக்க வேண்டும், விருந்தோம்பணும். இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய குருக்கள் இந்த கேட்டகரிகளில் வருவோம் தானே, இன்றைக்கி நம்ம குருக்கள் எங்களுக்கும் ஒரு பாடமாக தான் இருக்குது. எத்தனை குருக்கள் வீட்டுக்கு வரவங்களை உபசரிக்கிறாங்க, ஒரு டீ கொடுக்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அப்போது என்னை அழைச்சிட்டு போனவர் வெளியில் நிற்கிறார், அந்த பங்கு சார்ந்த நபர். அந்த ஃபாதர் என்னையை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டார், அவரை வான் கூட சொல்லலை, அவர் வெளியில் நிற்கிறார். அவருக்கு எனக்கு ஒரே சங்கடமாக இருக்குது, இவரை வெளியில் விட்டுட்டு போகிறதா, இவரையும் வாங்கன்னு கூப்பிட்றதா. அந்த ஃபாதர் வந்து அதை பற்றி கவலைப்படலை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த சிச்சுவேஷன் எனக்கு. அந்த மாதிரி சில சங்கடங்கள் கூட நடக்கிறது. அதனால் நம்ம விருந்தோம்புறது வந்து உட்காந்து சாப்பாடு போடலைன்னா கூட அட்லீஸ்ட் அவங்கள நம்ம உட்கார வச்சு காஃபி ஏதாவது டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். என்ன தொலை தூரத்துலேருந்து வராங்க அப்படின்னும் போது அவங்கள விசாரிக்கலாம், பங்கில் இருந்து அவங்க வரும்போது அவங்கள அட்டன் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு விருந்தோம்பலினுடைய அடிப்படை காரியங்கள். ஆண்டவர் பாருங்கள், இன்னொரு இடத்துலையும் பார்க்குறோம், 1 தீமோத்தேயு 5:10, பிள்ளைகளை வளர்த்தல் விருந்தோம்பல், இறை மக்களின் காலடிகளை கழுவுதல், இன்னலுற்றோருக்கு உதவி செய்தல் போன்ற அனைத்து நற்செயல்களில் ஈடுபட்டு அவற்றால் நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துலையும் இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இந்த குவாலிட்டிஸை பற்றி பேசும்போது தீத்து 1:8 நம்ம பார்க்குறோம், அவர்கள் விருந்தோம்பல், நன்மையில் நாட்டம், கட்டுப்பாடு, நேர்மை, அர்ப்பணம், தன்னடக்கம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். அப்போ பாருங்கள் எத்தனை இடத்துல இது குறிக்கப்படுகிறதோ அந்த நல்ல அடையாளங்கள், அதில் எல்லாத்துலேயுமே இந்த விருந்தோம்பல்ங்கிற ஒரு அடையாளம் வருவதை நம்ம பார்க்குறோம். வெரி குட். இப்போது நீங்கள் நிறைய பேர் இதை செய்து கொண்டு இருக்கிறீங்க, சந்தோஷம். செய்யாதவங்க கண்டிப்பாக இந்த குவாலிட்டியை நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும். ஆண்டவருக்கு இது விருப்பம், அதான் சொல்கிறேன், வேகமாக யாருன்னே தெரியாதவங்க வந்து வீட்டில் உடனே தண்ணி கொடு அப்படின்னோடனே உடனே கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போய் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஒரு பங்கில் நடந்த ஒரு சம்பவம், அங்கே வயதான பாட்டி ஒருவங்க சமைத்து கொண்டு இருந்தாங்க, திடீரென்று ஒருவர் வந்து ஒரு நான் தான் ஃபாதர்னு சொல்லிட்டு வந்துட்டார், நானும் ஒரு ஃபாதர்னோனே, அந்த அம்மாவுக்கு குருவானவர் வந்துட்டாரேன்னு பங்குசாமியார் இல்லை, நீங்கள் உட்காருங்க சாமி, உங்களுக்கு என்ன வேணும், தண்ணி கொடுக்குற காப்பி கொடுக்குறேன் சாமினோனையும், அந்த அவர் வந்தவர் வந்து ரொம்ப நேக்காக என்ன பண்ணிட்டார், எனக்கு காப்பியெல்லாம் வேணாம், டீலாம் குடிக்க மாட்டேன், எனக்கு ஒரு சோடா வாங்கிட்டு வாங்க, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த அம்மா ஃபாதர்னோனையும் இங்கேருந்து ஓடிட்டாங்க, கடைக்கு ஓடிட்டாங்க. அது வீட்டுக்குள்ளே இருந்த அந்த பொட்டியில் அந்த அம்மா சேர்த்து சம்பாரித்து வச்சுருந்த ஒரே ஒரு செயினை தூக்கிட்டு போயிட்டேன். அவன் யாருன்னு தெரில, குருவானவர் இல்லை, அது குருவானவர் என்ற ஒரு பொய் வார்த்தையில். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதே சமயம் நம்ம விருந்தோம்பலை விட்டு, ஏன்னா நமக்கு தெரியுது இவங்க யார் அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சிட்டா அவங்கள நம்ம உபசரிக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அப்போ தெரிஞ்சும் நம்ம உபசரிக்கலைன்னா கஷ்டம் தானே. அதனால் இந்த காரியத்தை எல்லாம் நம்ம மனசில் வைத்துக்கொண்டு இப்போ அடுத்த கட்டத்துக்குள்ளே போகிறோம். இந்த உணவு விருந்தோம்பலிலிருந்து வார்த்தை விருந்தோம்பல், கடவுள் வந்து இப்போ நச்சைதில் நம்ம பார்க்குறோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரே சங்கடம், மார்த்தா வந்து அப்போ இயேசு சாப்பிட்ருக்க மாட்டாரா, இயேசு பசியாக வந்திருப்பார்ல அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறோம். பாருங்கள், இயேசு எப்போதுமே எது உயர்ந்தது அப்படின்னு காட்டி கொடுப்பார். அதாவது ரெண்டுமே முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதில் எது உயர்ந்தது, சாப்பாடுன்றது எல்லாரும் கொடுக்கக்கூடியது, ஆனால் அதை விட உயர்ந்தது ஒன்று இருக்குது, அது வார்த்தை விருந்தோம்பல். அந்த வார்த்தையை நம்ம உள்ளக்க வச்சுருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அதைத்தான் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறார். இவங்க நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, வார்த்தை விருந்தோம்பல் கொடுத்த அப்படின்லாம் சொல்லலை, நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஏன்னா அவள் உள் வாங்குகிறான். அப்போ உள் வாங்கும்போது தான் கடவுளிடமிருந்து இந்த விருந்தை பெற்றுக்கொள்கிற போது இந்த விருந்தை நம்ம என்ன செய்ய முடியும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் முதல்ல இந்த வார்த்தையினுடைய விருந்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள். இந்த இடத்துல கூட பாருங்கள், இவர் இருக்கிறத கொடுத்தாரு ஆபிரகாம் முதல் வாசகத்தில். உடனே என்ன செய்கிறாங்க, அவங்க வார்த்தையை கொடுக்குறாங்க, நாங்கள் அடுத்த முறை வரும்போது சாராள் இப்படி இருப்பா, குழந்தையோடு இருப்பா அப்படின்னு அந்த வார்த்தையை பெற அவங்க கஷ்டப்படுறாங்க. வயசாகி போச்சு, நாங்கள் எப்படி, சாரா உள்ள உட்காந்து சிரிக்கிறாங்க, சாரால் சிரித்து சிரிக்கிறா, ஏன் சிரிக்கிறான்னு கேளு. அந்த அம்மாவுக்கு பயந்து போயிட்டாங்க, உள்ளே உட்காந்து சிரித்தது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ அவங்க இல்லை இல்லைங்கிறாங்க, இல்லை இல்லை நீ சிரித்த அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி செய்துட்டு போகிறாங்க. அப்போ பாருங்கள், அப்போ அந்த வார்த்தைங்கிற விருந்தை வந்து நம்ம உட்கொள்ளணும். அதுக்கு தான் நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் வார்த்தைங்கிற உணவை உட்கொண்டால் தான் நீங்கள் அந்த வார்த்தைங்கிற உணவை எடுத்து பிறருக்கு கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட அது ஊற்றாக பிறப்பெடுக்கும். இன்றைக்கி நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, நிறைய வாலிப பிள்ளைகள் நிறைய படிக்கிறாங்க, ஆனால் அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா ஞானம் இல்லாத பேச்சு வெளிப்படும். அப்போ ஞானம் இல்லாத பேச்சு அவங்க அது இல்லைன்னா பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே செல்ஃபோன் வந்துருச்சு, காதில் மாட்டிக்கிறாங்க, எல்லாம் செல்ஃபோன் வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிற போது தான் அவங்க வாயை திறக்கும் போது பேசும்போது பார்த்தா அவங்க வார்த்தையில் ஒரு வல்லமை இல்லை, ஒரு தெளிவு இல்லை, ஒரு ஞானம் இல்லை. அப்போ பார்த்தா டெக்னிக்கலாக இருப்பாங்க, அவங்க வேலையில் அவங்க டெக்னிக்கலாக இருப்பாங்க, ஆனால் சாதாரண பேச்சில் ஒரு ஞானம் இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு அந்த ஞானமுள்ள பேச்சு வரணும்னா என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே இந்த வார்த்தை உணவை நம்ம முதல்ல உட்கொள்ளணும். ஸோ இந்த ஆபிரகாம் வந்து கடவுளுடைய காரியத்தெல்லாம் உட்கொண்டதுனால தான் கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த வார்த்தையை கொடுத்துட்டு போகிறார், வார்த்தைங்கிற விருந்தை கொடுக்குறாரு, இந்த உனக்கு கிடைக்க போகுது. அப்போ அதை அவங்க என்ன செய்கிறாங்க, உள்ளே வச்சு நம்புகிறாங்க, நம்புகிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை, அப்போ பாருங்கள், வேதம் 1 பேதுரு 2:2 சொல்கிறாரு, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்து ஆர்வம் உள்ளவர்களாயிருங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த வார்த்தைங்கிற பாலை அருந்துவதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. சில நேரம் குழந்தை பிறந்த உடனேயும் எங்ககிட்ட மந்திரிக்க வருவாங்க, அப்போ சொல்லுவாங்க குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது. அந்த தாயின் முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும், ஏன்னா அம்மா கிட்ட பால் இருக்கும், அந்த பாலை அம்மா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ஆனால் அந்த பிள்ளைய குடிக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பிரச்சனை, அப்போ அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதே போல் கடவுள் பாருங்கள், வார்த்தை இந்த வஞ்சகமற்ற ஒரு வார்த்தைன்ற பாலை கொடுக்குறாரு, அதை வாங்கி பருக மறுக்கிறோம் நம்ம. அதனால தான் ஆண்டவர் அதை உணர்த்துறாரு, பேதுரு சொல்கிறாரு பாருங்கள், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாயிருங்க. அந்த வார்த்தை ஆர்வம் நம்ம தான் கொண்டு வரணும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணனது தான் வரும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடாதுங்க. நல்ல இதெல்லாம் நம்ம தேடி தான் போகணும், அந்த குப்பை தான் நம்மளை தேடி வரும், நன்மைகள் எல்லாம் மறைஞ்சி தான் கிடக்கும், நம்ம தான் தேடி போகணும். இப்போ யோவான் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர், உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். பாருங்கள், இயேசுசாமி தன்னை அந்த உணவாக கொடுக்குறார். இப்போ நற்கருணைங்கிறது ஒரு அடையாள உணவு, அதே சமயம் வார்த்தைங்கிறது ஒரு உணவு. இந்த இரண்டு உணவையும் தான் இந்த திருப்பலியில் வைத்து நம்ம என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம். இதை தான் பிசாசு என்ன செய்கிறான், உடைக்கிறான். இன்றைக்கி நிறைய சபைகள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை உடைச்சி சபைகளை உண்டாக்குறோம். அங்கே போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களும் வார்த்தையை தான் கொண்டாடுறோம், வெரி குட், எவ்ரி திங் இஸ் ரைட், நம்ம தவறு சொல்லலை. ஆனால் இந்த திருப்பலிங்கிறத மிஸ் ஆகிடும். இந்த திருப்பலிங்கிற ஊற்றிலிருந்து தான் எல்லா அருட்சாதனங்களும் அபிஷேகங்களும் ஊற்றெடுக்குது. அதனால தான் திஸ் இஸ் அன் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த கேத்தலிக் இது கிறிஸ்டியன் லைஃப். இப்போ ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு ஆழமான அடையாளம் எதுனா இந்த திருப்பள்ளி தான். அதனால தான் இந்த திருப்பள்ளியில் எல்லாரும் வரணும்னு சொல்லி நம்ம திருச்சபை கட்டாயப்படுத்துது. வாரத்துக்கு ஒரு தடவையாவது வாங்கன்னு கட்டாயப்படுத்துது. அப்போ பாருங்கள் இதில் என்ன நடக்குது, வார்த்தைங்கிற அபிஷேகம், நற்கருணைங்கிற அபிஷேகம். அப்போ ஆண்டவர் இரண்டுலேயும் தன்னுடைய அடையாளத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். இப்போ டெய்லி நீங்கள் பூசைக்கு வர முடியலன்னா வீட்டில் உட்காந்து இந்த வார்த்தை என்கிற உணவை உட்கொள்ளணும். நம்ம வார்த்தையும் உட்கொள்ளலை, நற்கருணையும் உட்கொள்ளலை அப்படின்னா அந்த இடம் வெறுமையாக கிடக்கிற போது அது பிசாசுகளுடைய கூடாரமாய் மாறிப்போகும். அதனால் விருந்தோம்பலினுடைய நிறைவு வந்து அன்பு தாங்க. இதெல்லாம் அன்பால் நிகழ்த்தப்படணும். ஆண்டவர் அதான் சொல்கிறார் 1 யோவான் 2:5, அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. பாருங்கள், அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம். அப்போ இந்த வார்த்தை எனக்குள்ளே இருந்தால் தானே பேசும், இந்த வார்த்தை சொல்லும், இது இப்படி செய், இது இப்படி செய்யணும் வார்த்தை சொல்லும் எனக்கு. அப்போ அந்த வார்த்தையை நம்ம உட்கொண்டு அந்த விருந்தோம்பல் கடவுளுடைய வார்த்தை என்கிற உணவை உட்கொண்டு அந்த விருந்தோம்பலில் பங்கெடுக்கிற போது கடவுள் அந்த கொடுக்குறார். அதனால தான் இந்த திருப்பலிக்கு கூட திரு விருந்து என்று சொல்கிறோம். திரு விருந்து அது இயேசுசாமி வந்து பாடுகளை தான் நம்ம நினைவு கூறுகிறோம், கல்வாரி பலியை. ஆனாலும் பாருங்கள் யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன், இட் இஸ் எ செலிப்ரேஷன், கொண்டாட்டம், திருப்பலி கொண்டாட்டம் என்று தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு நமக்கு உணவு கடவுள் கொடுக்குற ஒரு அடையாளம். ஆகவே இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. 1 பேதுரு 1:23 பார்க்குறோம், விருந்தோம்பலில் நம்ம புது பிறப்படையும் உறவுகளாக மாறும். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். இப்போ இந்த வார்த்தையினுடைய வல்லமை பாருங்கள், அழியக்கூடிய வித்து இது இல்லை, மாறாக உயிருள்ளது, நிலைத்திருப்பது, அழியாத வித்து. இதனால் கடவுள், இந்த கடவுளின் வார்த்தையால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, புது பிறப்படைகிறீங்க. அப்போது இந்த விருந்தோம்பலை நாம் ஏற்றுக்கொள்வது, விருந்தோம்பலை கொடுப்பது, இந்த இரண்டையும் செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம், புது பிறப்படைகிறோம், உறவுகளை புதுப்பிக்கிறோம். இப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, நீ நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் வரும், உள்ளத்தை நிறைவு நின்று வாய் பேசும். அப்போ நம்ம வாயிலிருந்து ஒரே தீமை வருதுன்னா இங்கே எல்லாமே பிசாசு லோட் பண்ணி வச்சுருக்கான்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட நன்மைகள், இந்த விருந்தோம்பலை உட்கொண்டு நம்ம வார்த்தையை உட்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை வச்சுருக்கிறோன்னா வந்தவுடனே என்ன செய்வோம், காட் பிளஸ் யூ சொல்லுவோம், கண்ணு நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்ப, ஒன்றும் கவலைப்படாது, ஆண்டவர் உன்னோட இருப்பார். பாருங்கள் வார்த்தையெல்லாம் இப்படி தான் வரும். அப்படி வருகிற போது கடவுள் கண்டிப்பாக என்ன செய்வார், அந்த உறவுகளை பலப்படுத்துவார். அந்த உறவுகள் எல்லாம் பலப்படும், அந்த நபரால் அந்த உறவுகள் கட்டப்படும். பாருங்கள் இதுதான் உறவினுடைய புது பிறப்படையும் உறவின் அடையாளம். கொலோசியர் 1:28 பார்க்குறோம், கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். இன்றைக்கி 2வது வாசகத்தில் அதை பற்றி தான் நம்ம சாட்சியாக பார்க்குறோம். பவுலடியார் எப்படி சாட்சியாக இருக்கிறாரு, ஆண்டவருடைய அடையாளமாக அவர் எப்படி செயல்பட்டார் இங்கே பாருங்கள். உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார், மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். இந்த துன்பம்லாம் எதற்காகனா இந்த இறைவார்த்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வரி வருது பாருங்கள், கடைசி வார்த்தையை சொல்கிறேன், கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம், கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். பாருங்கள் இது 2வது வாசகத்தில் வரக்கூடிய நிறைவு வார்த்தைகள். இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம், எதற்காக, ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை அடையணும், அதுக்காக ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். லூக்கா 8:14 பாருங்களேன், முச்செடிகளுள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். இப்போ இந்த வார்த்தையை சும்மா கேட்டுட்டு முச்செடிகளில் விதை விழுவுது. நம்ம நிறைய பேர் கோயிலுக்கு வரோம், அந்த வார்த்தையை கேட்குறோம், ஆனால் அது நல்ல நிலத்தில் விழலை. அது முச்செடிகளில் விழுந்த விதைகளைப் போல இப்படிப்பட்ட கவலை, கடவுள் இருக்கிறாரு நம்பு அப்படின்னு சொல்கிறோம், என்ன நம்புறது, வெளியில் போகும்போது உடனே இன்றைக்கி கோயிலில் உட்காந்துக்கிட்டே திட்டம் போடுறோம், யார்கிட்ட கடன் வாங்கலாம், எந்த காரியத்தை எப்படி முடிக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய கவலைகள் மேலோக்கி கடவுளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்குறோம். 1 கொரிந்தியர் 2:6 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம், ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல, அவர்கள் அழிவுக்குரியவர்கள். நம்ம நிறைய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க, ஆனால் இயேசு தலைவர்கள் இல்லை. அதான் சில பேர் இந்த பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க, புத்தன் காந்தி இயேசு பிறந்தது அப்படின்வாங்க. இவங்களோட லிஸ்ட்டில் இயேசுவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். இந்த இயேசு இவங்க லிஸ்ட்டில் வர வேண்டியவர் இல்லை. இவர் இது வேறு லெவல். இது கடவுளுடைய நிலையிலிருந்து இவரை பார்க்க வேண்டியவரை மனித நிலையில் வைத்து பார்க்க முடியாது. அதான் வாத வேதம் சொல்வது, உலகத் தலைவர்களின் ஞானமும் அல்ல அது, முதிர்ச்சி பெற்றவர்களோடும் நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆகவே இந்த அருமையான நாளில் நம்ம முதிர்ச்சி அடையணும், அதுதான் கடவுளுடைய விருப்பம். அதனால் ஏதோ கோயிலுக்கு போனேன், ஏதோ வந்த ஒரு லிட்டர்ஜிக்கல் ஆட்டிடியூடை நான் வந்து செயல்படுத்திட்டு வந்துகிட்டே இருக்கிற ஆக்டிவிட்டீஸை அப்படின்னு மட்டும் இருந்துடாதீங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் முதிர்ச்சி பெற்ற நிலையில் இருக்கிறீங்களா? நம்ம பேசுகிறதெல்லாம் சரின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பேசுகிறத விட நம்ம செயல்படுற விதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். நான் பேசி ஒருத்தரை ஜெயிக்கிறத விட நான் நிற்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கா, நான் நாலு பேர்கிட்ட பேசும்போது என் வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குதா, அல்லது என் தற்பெருமை வெளிப்படுதா, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம வார்த்தைங்கிற அந்த விருந்தோம்பலையில் ஈடுபடணும். அந்த விருந்தோம்பலை நம்ம பிறருக்கு கொடுக்கணும். செய்து பாருங்கள், முயற்சிகள் தான் திருவினையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி ரெண்டு பேர்கிட்டையாவது நான் நல்ல வார்த்தை ஆண்டவருடைய பேரால் ஒருத்தரை வாழ்த்துவேன் அப்படின்னு நம்ம ஒரு ஃபிக்ஸேஷன், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் போங்களேன். இரண்டு பேர் என்பது ஒரு வாரத்தில், ஒரு 15 ஒரு மாதத்தில் 20 பேராக மாறி இருக்கும். நீங்கள் யார்கிட்டலாம் பேசுகிறீங்களோ அவங்ககிட்டெல்லாம் ஒரு நன்மைத்தனம் வெளிப்படும். அவங்க எல்லோருமே உங்களோட இணைந்து இந்த உறவுகளை புதுப்பிப்பாங்க. நீங்கள் இருக்கிற இடம் மகிழ்ச்சியாக மாறுகிற போது நீங்கள் ஆசீர்வாதத்தினுடைய தலமாக மாறியிருப்பீங்க, இயேசுவாகவே மாறியிருப்பீங்க. இந்த அபிஷேகம் உங்களில் வளர, விருந்தோம்பலையும் வார்த்தையினுடைய அபிஷேகத்தை கொடுக்கிற ஆசீர்வாதமாக மாற உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.
நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.